நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிச்சேந்த நிறம்மை காக்கவே, சமாதியிச்சேந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேரம் ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று சனிக்கிழமை சத்சங்கம் எங்களுடைய சாதகர் கூட்டத்தில் இருக்கும் எல்லோருக்கும் இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் பெரும்பாலும் வினாக்களுக்கு விடை காண்போம். சாதகர்களிடம் இருந்து வந்த கேள்விகளுக்கு அதே போல் இன்று 5 கேள்விகள் வந்திருக்கின்றது. 5 கேள்விகளையும் 2 வகையாகவே பிரிக்கலாம். எல்லோருடைய கேள்விகளும் அவர்களுக்கு அவர்கள் தாங்கள் என்ன கேட்டார்கள் என்று தெரியாத பட்சத்தில் கூட ஒரே விடயத்தை நோக்கி இருக்கின்றதே, அவதானித்தேன். ஆகவே அந்த 5 கேள்விகளையும் கேட்டு அதற்குரிய விடைகளை காணுவோம். சில கேள்விகளுக்குரிய விடைகள் மற்ற கேள்விகளிலும் வரலாம், வந்திருக்கும். முதலாவது கேள்வி வந்தது, இந்த மனம் மொழி மெய் என்று ஐயா நாங்கள் சைவ சித்தாந்தத்திலும் படிக்கின்றோம், கிரியா யோகத்திலும் படித்திருக்கின்றோம். இந்த மனம் மொழி மெய் என்று சொல்வது இந்த 3 நிலைகளிலும் மெய் என்ற நிலையில் இருக்கும் செயல் மிகவும் உன்னதமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அதை விரிவாக சொல்லவில்லை, செயல் மிகவும் முக்கியமானது என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அதை பற்றிய சிறிய விளக்கம் கூடுதலாக தர முடியுமா என்று கேட்டார். நாங்கள் இந்த மனம் மொழி மெய்களால் சைவ சித்தாந்தத்தில்தான் இது மிகவும் ஆழமாக சொல்லப்படுகின்றது. நாங்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டுமென்றால் இந்த மனம் மொழி மெய் 3 சேர்ந்து செயல்படும் தன்மையில்தான் நாங்கள் ஆனந்தம் முழுமையான ஆனந்தமாக வாழ முடியும் இந்த உலகத்தில். ஆனால் அது சேர்ந்து செயல்படுவது மிகவும் அரிது. ஏனென்றால் அதை நாங்கள் அந்த நிலைக்கு எங்களை உயர்த்த வேண்டும். ஆகவே இந்த மனம் மொழி மெய், மனமென்றால் நீங்கள் மனதில் இருந்து சிந்திக்கும் தன்மை, மொழி என்றால் வாயால் பேசுதல், மெய் என்றால் உடலால் செய்யும் விடயங்கள், செயல் என்று சொல்லுங்கள். ஆகவே இந்த 3 மிகவும் முக்கியமானது. நீங்கள் உங்களுடைய செயல் திறன் மிகவும் முக்கியமானது, அதுதான் உங்களை கூடுதலாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது பொறிகள் மூலம். ஆகவே இந்த 3 நிலைகளையும் எந்த விடயத்தை செய்தாலும் இந்த 3 நிலைகளிலும் சரியாக செய்ய பழக வேண்டும், சரியானதை செய்ய வேண்டும் என்பதுதான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்து. ஆகவே இந்த அன்பர் சொன்னது போல கூடுதலான மக்கள் தன்னையும் அதை வைத்துத்தான் அவர் அந்த கேள்வியை போட்டிருக்கின்றார். செயலில்தான் கூடுதலாக தங்களுடைய கவனம் செல்கின்றது, இருப்பினும் அதையும் பிழையாகத்தான் செய்கின்றோம் என்பது அவருடைய கேள்வி. ஆகவே செயல் என்பது மிகவும் முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டியது. நீங்கள் மனத்தை அவதானிக்க தொடங்கும் முதல் செயலில் இருந்துதான் நீங்கள் உள்நோக்கி வர வேண்டும். வந்துதான் இறுதியாகத்தான் நீங்கள் மனத்தை நீங்கள் பக்குவப்படுத்தலாம் அல்லது ஒருங்கிணைக்கலாம். ஆகவே செயல்களை உற்று நோக்க வேண்டும். இந்த செயல் என்பது மிகவும் ஆபத்தான விடயம். வாய்மொழி என்பது அவ்வளவு ஆபத்து அல்ல. நீங்கள் வாயால் சொல்லிட்டு போகலாம், ஆனால் அது மனதுக்கு போவதோ செயலுக்கு வருவதோ அதற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் செயலால் செய்து விட்டீர்கள் என்றால் அதற்கு மறு செயல் இல்லை, நடந்து முடிந்து விட்டது. வாயால் சொன்னதை கூட நீங்கள் சொல்லிவிட்டாலும் திரும்ப அதை செயல்படுத்தி அதை திருப்பி கொண்டு வந்து விடலாம் நல்ல நிலைக்கு. ஆனால் செயல் மூலம் செய்தது செய்தது தான், அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இந்த மூன்று நிலைகளையும் சாதகர்கள் உற்று நோக்க வேண்டும், அவற்றை அவதானிக்க வேண்டும், அதன்படி அவற்றை செம்மைப்படுத்த வேண்டும். இந்த மூன்றும் சேர்ந்து ஒவ்வொரு விடயத்திலும் சரியாக தொழிற்பட்டால்தான் உங்களுக்கு முழுமையான ஆனந்தம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இந்த மூன்று நிலைகளை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் கிரியா யோகத்தில் எல்லா இடங்களிலும் பார்க்கின்றோம். ஆனால் இந்த மூன்று நிலைகளிலேயும் நின்று எங்களுடைய வாழ்க்கையை நடத்தினோம் என்றால் அது உலகியல் வாழ்க்கையாகவும் இருக்கலாம், ஆன்மீக வாழ்க்கையாகவும் இருக்கலாம், அது சிறப்புறும் என்பது அவருடைய கேள்விக்குரிய பதில். அடுத்ததாக இது வந்த கேள்வி தான், அதே அன்பர்தான் இந்த ரெண்டாவது கேள்வியை அதில் போட்டிருந்தார். இந்த அற்புதமான பாபாஜியின் கிரியா யோகம் இந்த உலக மக்களை சென்றடையவில்லையே முழுமையாக, ஆனால் அது சென்றடைய வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இருக்கின்றது, அதை நான் எப்படி செயல்படுத்த முடியும், ஏதாவது எங்களுடைய சங்கங்கள் மூலம் நான் அதை செயல்படுத்தலாமா, அது என்ன மாதிரி அதை மக்களுக்கு ஊக்கப்படுத்தலாம் என்பது அந்த அன்பருடைய ரெண்டாவது கேள்வி. அதை மீண்டும் மீண்டும் பார்த்திருக்கின்றோம். இருப்பினும் இப்போது அன்பர்கள் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்து கொண்டு போகும் போதும் தொண்டை பற்றி கூடுதலாக அறிந்து கொண்டு போகும் போதும் ஏதாவது செய்துவிட வேண்டுமென்று உத்வேகமாக சில அன்பர்கள் முனைகின்றார்கள். அது நல்ல விடயம். ஆனால் பாபாஜியின் கிரியா யோகம் மற்றவர்களை ஏன் எல்லோரையும் தொடவில்லை? எதிர்பார்த்த அளவுக்கு அது உலகத்தில் பலருக்கு தெரியாத ஒரு விடயமாக இருக்கின்றது என்று அவர்கள் துக்கப்படுவதில் அர்த்தமில்லை. பாபாஜியும் அதை பற்றி துக்கப்படப் போவதும் இல்லை. அதற்குரிய காரணம் என்னென்றால், இப்படியான விடயங்களெல்லாம் கிடைப்பது எங்களுடைய வினைப்பயன்களை உரிய விடயமே தவிர எங்களுடைய மற்றவர்களுடைய ஊக்கமோ அல்லது அவர்கள் மற்றவர்களை வழி நடத்தலாம் என்று நினைப்பதோ மிகவும் முக்கியமானது ஒன்று அல்ல. இருப்பினும் தேவையானவர்கள், தேவையான பக்குவத்தில் இருக்கும் ஆன்மாக்களை பாபாஜி ஒரு சிலர் மூலம் அவர்களை தொடுகின்றார். அவர்கள் மூலமாக அப்படியான ஆன்மாக்களுக்கு, அந்த சாதகர் கூட்டத்தில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு பாபாஜி தன்னுடைய பணியை செய்து கொண்டு தான் இருக்கின்றார். அந்த ஆன்மாக்கள் கருவிகளாக இருக்கின்றது. பாபாஜி அவர்கள் மூலமாக இதை நடத்தி கொண்டு போகின்றார். அதுதான் அதற்குரிய பதில். எல்லா ஆன்மாக்களும் ஏதோ ஒரு இடத்தில் இவற்றை உணரத்தான் போகின்றது. ஆனால் இந்த பிறப்பில் இந்த உடலில் நிச்சயமாக இவற்றை உணரும் என்பது உத்தரவாதம் அல்ல. ஆகவே உங்களுடைய முயற்சி என்பரே நல்ல ஒரு நிலை, அது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். அதுக்கு நீங்கள் ஆக செய்ய வேண்டியது இப்போ நீங்கள் இருக்கும் நிலையில், சாதகர் நிலையில் அன்பு தொண்டு இரண்டையும் கொடுங்கள். அளவில்லாத அன்பையும் அளவில்லாத தொண்டையும் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டு போங்கள். அது நீங்கள் என்ன நினைத்தீங்களோ அதை செயல்படுத்தும் என்பது ஒரு சுருக்கமான விடை. அது கூட பாபாஜியின் நான்கு விடயங்களில் முதல் ரெண்டு விடயங்களாக நாங்கள் பின்பற்ற வேண்டிய விடயம். ஆகவே அதன் மூலம் நீங்கள் அந்த நிலையை அடையலாம் என்பது அந்த அன்பருக்குரிய பதில். அடுத்தது ஒரு கேள்வி வந்திருக்கு. அது மற்றைய சாதகரிடமிருந்து. ஏனென்று கேட்காமலே நாங்கள் இந்த உலகத்தில் எல்லா செயல்களையும் செய்கின்றோம் ஐயா. அது ஏன் நாங்கள் அதை சிந்தித்து பார்க்கிறோம் இல்லை நாங்கள் என்று சொல்வது தன்னையும் மற்றைய ஆன்மாக்களையும் சேர்த்து சொல்லுகின்றார். அந்த ஏனென்ற கேள்வி எண்ணத்துக்கு எங்களுடைய மனதில் உருவாகவில்லை. இதை நான் உலகியலில் மாத்திரம் கேட்கவில்லை, ஆன்மீகத்திலும் சேர்த்துத்தான் கேட்கின்றேன். ரெண்டுக்கும் எனக்கு தேவை பதில். நல்ல கேள்வி. ஏனென்ற கேள்வி பிறக்க வேண்டும், அது எப்போது பிறக்கும் என்று ரெண்டு விதமாக நாங்கள் இதை ஆராயலாம். ஏனென்ற கேள்வி எப்போதும் எங்களுக்கு பிறந்து கொண்டுதான் இருக்கின்றது, ஆனால் நாங்கள் செய்கின்ற எல்லா விடயங்களிலும் பிறக்கின்றதா என்றால் இல்லை. நீங்கள் சொன்னது உண்மை என்பரே. ஆனால் எல்லா விடயங்களிலும் ஏனென்ற கேள்வி பிறந்து விட்டதென்றால் நீங்கள் சரியான வகையில் வாழத் தொடங்கி விட்டீர்கள் என்பதுதான் அர்த்தம். அது மாத்திரமில்லை, உங்களுடைய ஆன்மீக பயணமும் சரியான வழியில் சென்று கொண்டிருக்கின்றது தான் அர்த்தம். இதைத்தான் நாங்கள் ஆன்மாவை தேடுதல் என்று சொல்லுவோம், ஆன்ம தேடல் ஆன்மீகத்தை பொறுத்தவரையில். ஆகவே அந்த ஆன்ம தேடல் என்னென்று உருவாகின்றது, ஏன் என்ற கேள்வி மூலமாகத்தான். ஏன் இந்த உயிர் இப்படி இருக்கின்றது, ஏன் எங்களுடைய செயல் இப்படி இருக்கின்றது, ஏன் இப்படி வினைகள் எங்களை தாக்குகின்றது என்று ஒவ்வொரு நிலையிலும் ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு போவீர்களாக இருந்தால் நீங்கள் அகத்தை நோக்கி போகின்றீர்கள். அதற்குரிய பதில்கள் உங்களுக்கு வந்து கொண்டே பாபாஜியின் அருளால் இருக்கும். அதே போல் உங்களுடைய கேள்வி நீங்கள் உலகியலை வைத்துத்தான் கூடுதலாக கேட்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய எழுத்து மூலம் உலகியலில் கூட அந்த ஏன் என்ற கேள்வி ஒவ்வொரு விடயத்திலும் பிறக்கத் தொடங்கிவிடுமா இருந்தால், அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறையை ஏன் என்ற கேள்வியை கேட்டு செயல்படும் முறையை நீங்கள் பழகிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய உலகியல் வாழ்க்கையும் நன்றாகவே நிச்சயமாக அமையும். எந்த விடயத்தை செய்ய முன்னும் அது அப்படித்தான் இருக்கும் என்று நச்சுக்கொண்டு செய்யாமல் ஒரு முறையாவது ஏன் நான் இன்று அதை செய்கின்றேன் என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அந்த விடயத்தை செய்தால் நீங்கள் சில நேரம் அந்த விடயத்தை செய்யாமல் இருப்பதற்கும் சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே அந்த ஏனென்ற கேள்வி ஏன் பிறக்கவில்லை முழு விடயங்களிலும் என்று நீங்கள் கேட்பதற்கு நீங்கள் என்ன மாதிரி வாழுகின்றீர்கள் என்பதுதான் முக்கியமான பதிலாக உலகியலில் என்னால் தர முடியும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி ஒருங்கிணைப்பு செய்யலாம், எப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒருங்கமைக்கலாம் என்பது மிகவும் முக்கியமானது. அந்த ஒருங்கமைப்பு வாழ்க்கையில் வந்துவிடுமையாக இருந்தால் ஆன்மீக தேடல் ஆன்ம தேடலிலும் அது முழுமையாக வரும்போது இப்படியான சாதகர்கள் கூட்டத்தில் இருந்து கொண்டு போகும்போது உங்களுக்கு அந்த தேடுதல் ஆல் உங்களுடைய ஆன்மீகம் நன்றாக வளரும். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் என்பரே, நீங்கள் குடும்பஸ்தர் என்று எனக்கு தெரியும். இதைத்தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும் என்று பல சத்சங்கங்களில் பல இடங்களில் சொல்லி இருக்கின்றோம். இந்த காலத்து பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள், ஓ பேரப்பிள்ளைகள், அந்த வயதில் இருப்பவர்கள் இந்த விடயத்தை அவர்களுக்கு விளக்கமாக சொல்லாததால் தான் எல்லோரும் ஏனென்று இல்லாமலே உலகம் போற போக்கில் போய்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்யும் செயலில் ஒரு விதமான பிழையும் அல்ல, ஆனால் ஏனென்ற கேள்வி கேட்காமல் செய்து கொண்டே போகின்றார்கள். அதுதான் உங்களுடைய அடிப்படை கேள்வியும் கூட உங்களை பொறுத்தவரையில். இது எங்களுடைய காலங்கள் ஓரளவு முடிந்து கொண்டு போகின்றன. எங்களுடைய பிள்ளைகளுக்குத்தான் நீங்கள் இந்த சொல்லை வைத்து அவர்களைத்தான் நீங்கள் சரியான முறையில் வழி நடத்த வேண்டும். அவர்கள் செய்வதை செய்யாதே என்று சொல்வதுதான் எங்களுடைய உலகியல் பெற்றோர்களுடைய வழக்கம். அப்படி சொல்லாது ஏன் செய்யாதே என்றதுக்கு விளக்கத்தை கொடுத்து சொன்னால் அந்த பிள்ளைகள் 50% தப்பி விடுவார்கள். ஆனால் பெற்றோர்கள் அதை சிந்திப்பதில்லை. ஒரு விடயத்தை பிள்ளைகள் பிழையாக செய்யும் போது அதை செய்யாதே என்று சொல்லிவிட்டு விடுவார்களே தவிர அதற்குரிய விளக்கம் கொடுப்பதில்லை. அந்த விளக்கத்தை தப்பி தவறி பிள்ளைகள் திருப்பி கேளியலாக கேட்டுவிட்டால், ஏன் அப்படி சொல்லுகின்றீர்கள், நான் செய்தே தீருவேன் என்று சொன்னால், அத்துடன் அவர்கள் அந்த விடயத்தை விட்டு விடுகிறார்களே தவிர அதற்குரிய சரியான பதிலை கொடுக்கவில்லை. அந்த பதில்களெல்லாம் அங்கு இருக்கின்றது, சைவ சித்தாந்தத்தில் இருக்கின்றது, அடிப்படை கருத்தில் இருக்கின்றது. வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். ஆன்மீகத்தை வென்றெடுப்பதற்குரிய கருத்துத்தான், ஆனால் உலகியலை வைத்துத்தான் அந்த இடத்தை எட்டி பிடிக்கின்றது சைவ சித்தாந்தம். ஆகவே உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால், இப்படியான ஏன் என்று பிள்ளைகள் கேட்டால், அந்தந்த விடயங்களில் ஏன் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டால், என்ன மாதிரி எங்களுடைய அறிவுத்திறன் இல்லாமல் என்ன மாதிரி அதை கொடுக்கலாம் என்று சொன்னால், கிரியா யோகா சாதகர்களுக்கு அதில் ஒரு விதமான கேள்விக்குறியும் வராது. ஏனென்றால் அவர்கள் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து, கிரியா யோகா அடிப்படை கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அதை சயின்டிஃபிக் ஆர்ட் என்றே சொல்லலாம், விஞ்ஞானபூர்வமான வழியில் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அதை பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் கூறுகின்றேன். சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்னதும் உங்களுக்கும் தெரிந்த உதாரணம்தான். உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக படியுங்கள், காலையில் எழுந்து படியுங்கள் என்றால் அவர்கள் படிக்க மாட்டார்கள். அதான் இந்த உலகம். அவர்கள் கேட்பார்கள், நான் காலையில் படிக்கவில்லை, இரவில் படிக்கின்றேன் என்றால் நீங்கள் அதுக்கு மேலே சொல்லுவீர்கள், இரவென்றால் உனக்கு தூக்கம் வரும், அல்லது டிவி பார்ப்பார்கள் மற்றவர்கள், உனக்கு கன்சன்ட்ரேஷன் செய்ய இயலாது, காலையில் படி என்று. அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை, நீங்கள் எல்லாரும் படுத்து டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் படிக்கின்றேன் என்று. அத்துடன் பெற்றோர்கள் நின்று விடுவார்கள். ஆனால் எங்களுடைய சாதகர்களாகிய பெற்றோர்கள் அதற்கு மேலே நாங்கள் இப்போது படித்து கொண்டிருக்கும் குண தத்துவத்தை அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். தத்துவமாக அல்ல, சொற்களாக. அதாவது எந்த உடலிலும், மனித உடலிலும் மூன்று குணங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. காலையில் சாத்வீக குணமும், மதியத்தில் ரஜோ குணமும், இரவில் தமோ குணமும். அவ்வளவுதான் அவர்களுக்கு நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக சொல்ல வேண்டிய விடயம். அது அப்பாவாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், எந்த உயிருக்கும் அதான் தத்துவம். ஆகவே இரவு நேரங்களில் தமோ குணத்துக்குரிய நேரம். அப்ப அந்த நேரத்தில், மகனே நீ படித்தாய் என்றால், நீ எவ்வளவுதான் கட்டித்தனமாக உலகியலை எல்லாம் நிறுத்திவிட்டு படித்தாலும் உன்னுடைய உடல் அதற்கு தகுதியாக இருக்காது. படிக்கலாம், ஆனால் 100% உனக்கு அதில் வெற்றி இல்லை. அதே நேரத்தை காலமேயில் படித்துப்பார். ஒரு கிழமைக்கு நீயே உணருவாய் என்று அந்த ஒரு அற்புதமான சைவ சித்தாந்த கருத்தை அதுக்குள் கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால், வாழ்க்கை கருத்தை அந்த பிள்ளை அத்துடனே திருந்திவிடும். ஏனென்றால் அதான் சயின்டிஃபிக் ரீசன். ஆனால் அதுகளை நாங்கள் சொல்ல மாட்டோம், பெற்றோர்கள் சொல்ல மாட்டார்கள். அதனால்தான் இந்த சைவ சித்தாந்த கொள்கைகள், அடிப்படை கொள்கைகள் உங்களுடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியது. ஆகவே இந்த அடிப்படை கொள்கைகளை திரும்ப திரும்ப கேளுங்கள். இது ஒரு உதாரணம் சொன்னேன். இதேபோல்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை உதாரணங்கள் உண்டு. ஆகவே உங்களுடைய குடும்பத்தை நன்றாக மாற்றி அமையுங்கள் என்று இந்த நண்பருடைய கேள்விக்கு மேலும் விளக்கங்கள் இங்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அடுத்ததாக இன்னொரு கேள்வி, அது நாங்கள் முதல் பார்த்ததுதான், பாபாஜியின் புத்தகத்தை வைத்து ஒருவர் கேட்டிருக்கின்றார். அக அழகு புற அழகை விட சிறந்தது என்று வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஐயா. நீங்கள் இதை பல முறை சொல்லியிருக்கின்றீர்கள், அதை பற்றி இன்னும் சிறிது விளக்கம் தருவீர்களா என்றது கேள்வி. இதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நிச்சயமாக அக அழகு புற அழகை விட சிறந்தது என்பது, இது பல இடங்கள் பல கோணங்களில் இதை பார்க்கலாம். முதலாவது கோணம் சைவ சித்தாந்தம். அதற்கு முதல் உலகியலுக்குள் போனோம் என்றால், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது உன்னுடைய உள்நிலை, உடல், அதாவது உள்ளுக்குள் எப்படி உன்னுடைய செயல் இருக்கின்றதோ அதுதான் வெளியால் பிரதிபலிக்கின்றது என்று சொல்லுவார்கள். ஆகவே அகத்தை சுத்தம் செய்தால் புறம் தானாகவே சுத்தமாகும் என்று சொல்லுவார்கள். ஆனால் புறத்தை சுத்தம் செய்தால் அகம் சுத்தமாகும் என்பது, 100% சுத்தமாகும் என்பது இல்லை. ஆகவே அகம் மிகவும் முக்கியமானது. ஆகவேதான் இந்த முக்கரணங்கள், நாங்கள் முதல் கேள்வியில் பார்த்த முக்கரணங்களும் இங்கு வருகின்றது. மூன்று நிலைகளும் சரியாக இருந்தால்தான் உங்களுக்கு ஆனந்தம். ஆகவே இந்த அகம்புறம் என்று இதையும் உங்களுடைய வாழ்க்கை முறையில் பிள்ளைகளுடன் நீங்கள் இதை பல இடங்களில் இந்த அகம்புறம் என்ற செயல்முறைகளை கலைக்க வேண்டி வரும், பேசியிருப்பீர்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதற்குரிய தத்துவ விஞ்ஞான தத்துவங்களும் அவர்களுக்கு தெரிய வேண்டும். அதுக்கு யோகியார் ஒரு லெக்சரில் சொல்லுகின்றார், பெண்களை பார்த்து சொல்கின்றார், பெண்களுக்கு எதிர்ப்பல்ல, நீங்கள் பூச்சை பூசுகின்றீர்கள் சொண்டில், கண்ணாடியில் போய் பார்க்கின்றீர்கள், வெளியால் கம்பீரமாக அழகாக நடக்கின்றீர்கள், ஆடவர்கள் உங்களை பார்க்கின்றார்கள், மெய் மறக்கின்றார்கள், இப்படியான ஒரு அழகான பெண்ணா, எவ்வளவு அழகாக இருக்கின்றாள், இது புற அழகை குறிக்கின்றது, மறந்து விடாதீர்கள். அதே நேரம் யோகியார் அந்த சாதக பெண்களுக்கு சொல்கின்றார், சரி, உங்களை பலர் பார்த்தார்கள், பலர் விரும்பினார்கள் உங்களுடைய அழகை, அடுத்த நாள் காலையில் நீ எழுந்தவுடன் போய் கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்த்தியா உன்னுடைய முக அழகை என்று கேட்பார். அதுக்குரிய காரணம் நன்றாக சொல்லுவார், கடவாய் வளைந்து சிவப்பு பூச்சு கரைந்து முகம் முழுக்க சிவப்பாக இருக்கும், பார்க்கவே பேயாக இருப்பாய் என்றுவர். அது அவர் கொடுக்கும் விளக்கம். அதற்கு அவர் கொடுக்கும் மறு விளக்கம், சைவ சித்தாந்த கிரியா யோகா முறைப்படி அதே சிவப்பை, அதே உதட்டுக்குரிய சிவப்பை நீ உன்னுடைய பிராணயாம பயிற்சி மூலம் மெருகூட்டலாம், அது நிரந்தரமாக இருக்கும் பூச்சு. நீ பிராணயாமம் செய்து கொண்டு போகும்போது உன்னுடைய உதடுகள் எல்லாம் சிவப்பாக தொடங்கும் பிராணயாமத்தால், அது எப்பவும் அழியாது. அந்த பூச்சுத்தான் சாதகர்களுக்கு தேவையான பூச்சு என்று ராமையா அவர்கள் குறிப்பு சொல்லுவார்கள். உண்மைதான். அதற்கு உமாதேவியாரையும் உதாரணத்துக்கு சொல்லுவார். உமாதேவியாருடைய படத்தை படங்களில் வரைந்தால் கூட அவருடைய உதடு எப்பவும் சிவப்பாக இருக்கும் என்று. ஏனென்றால் அவர்கள் பிராணயாமத்தில் இருப்பவர்கள், பிராணயாம பயிற்சி செய்பவர்கள், சிவயோகத்திலிருந்து வந்த சிவனால் கொடுக்கப்பட்ட பிராணயாம குண்டலினி பயிற்சி செய்பவர்கள். ஆகவே இதை ஒரு உதாரணத்திற்கு கொண்டு வந்தேன், ஜோகி ராமையா அவர்களுடைய உதாரணமாக. ஆகவே அக அழகு என்பது மிகவும் முக்கியம். அது ஆக அழகு மாத்திரமல்ல, அகத்தில் செய்யும் எல்லா விடயங்களும் துப்புரவாக இருக்க வேண்டும், அது புறத்தில் பிரதிபலிக்கும் என்று இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு சிறிய தூரம் உங்களை மேலே கொண்டு சென்றேன். அடுத்ததாக ஒரு கேள்வி, பக்குவம் பக்குவம் பக்குவப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டு போகின்றீர்கள், இந்த பக்குவத்தை பற்றி இன்னும் சிறிய விளக்கம் தெரியலுமா என்று. இது வேறு ஒரு சாதகருடைய கேள்வி. பக்குவத்துக்குரிய விளக்கம் நாங்கள் சைவ சித்தாந்த கிரியா யோகா சாதகர்களாக இருப்பவர்களுடைய விளக்கம் நிச்சயமாக அது சைவ சித்தாந்தத்தை சேர்ந்ததாக இருக்க வேண்டும். அறிவித்ததை அறிவித்தவாறே அறிவதுதான் பக்குவம், அதுதான் எங்களுடைய ஆன்ம நிலை, அதான் சைவ சித்தாந்த வரையறுக்கப்பட்ட சொல்லு. அறிவித்ததை அறிவித்தவாறே அறிவதுதான் பக்குவம். அந்த பக்குவ நிலைக்கு போவது அவ்வளவு இலகுவல்ல, அதற்காகத்தான் இந்த பயிற்சிகள். ஆகவே பக்குவப்பட வேண்டும், பக்குவ நிலைக்கு போக வேண்டும் என்று சொல்லும்போது சைவ சித்தாந்தத்தில் வினைகளை கூட பக்குவத்துக்கு இருந்தால்தான் அந்த வினைகள் முடிக்கப்படும் என்று வினை கொள்கையில் கூட அந்த பக்குவத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். வினை பக்குவப்பட்டால்தான் அந்த வினை செய்து முடிக்கப்படும் என்று அது இறை அருள். என்னையா வினை பக்குவப்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால், அந்த அன்பர், ஒரு வினை நீங்கள் செய்கின்றீர்கள், அதை எப்போது நீங்கள் ஒரு வினை ஒன்றை நீங்கள் தேடிக்கொண்டீர்கள், அது எப்போது செயற்பாட்டுக்கு வருகின்றது என்றால் அது பக்குவப்பட்ட பிறகுதான் வருகின்றது. அதற்கு சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கின்றார்கள், சில நேரம் சில வினைகள் இந்த பிறப்பில் கூட உங்களுக்கு கிடையாது, அதனால் தான் இறைவன் வினைகளை நிர்வகிக்கின்றார். ஒவ்வொரு உடலை கொடுக்கும் போதும் அந்த உடலில், அந்த குடும்பத்தில், அந்த சுற்றாடலில், அந்த கூட்டத்தில் நீங்கள் என்ன வினைகளை செய்ய முடியுமோ அந்த வினைகளைத்தான் உங்களுடைய உடலுக்குள் இருக்கும் ஆன்மாக்கு கொடுத்து அந்த உடலை கொடுக்கின்றார். ஆகவே இன்னும் உங்களுடைய மொத்த வினை அவரிடம் மீதியாக இருக்கும் மொத்த வினைகள் இருக்கின்றது. அவை ஏன் எல்லாம் ஒரே நேரம் அவர் கொடுப்பதில்லை என்றால், உங்களுடைய ஆன்மா பக்குவப்படாமல் அந்த வினையை செய்ய முற்பட்டால் அந்த வினையால் அந்த ஆன்மா ஒரு அறிவையும் பெற முடியாது. ஏன் நாங்கள் வினைகளை செய்கின்றோம், வினைகளை ஆற்றுகின்றோம், செய்யவில்லை ஆற்றுகின்றோம் என்றால் எங்களை பக்குவப்படுத்துவதற்கு. ஆகவே அந்த பக்குவப்படும் அறிவு திறன் உங்களுடைய ஆன்மாக்கு கிடைக்கும் வரைக்கும் அந்தந்த உடல்களில் அந்த வினையை நீங்கள் செய்ய தொடங்க மாட்டீர்கள் இறைவன் அருளால். ஆனால் அந்த பக்குவத்திறன் அந்த வினையை செய்வதால் அதிலிருந்து நீங்கள் பக்குவப்படுகின்றீர்கள், அறிவுத்திறன் எடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த வினையை நீங்கள் ஆற்றுகின்றீர்கள். ஆகவே இந்த பக்குவம் என்பது உலகியல் மாத்திரமல்ல, ஆன்மீகம் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் இந்த பக்குவ நிலை என்பதை நீங்கள் நிச்சயமாக அதனுடைய கருத்தை நன்றாக பிரிந்து வைத்திருக்க வேண்டும். சுமார் உலகியல் கூட ஒரு உதாரணத்தை எடுத்து விடுவோம். ஒரு வாழை 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 மரத்தை வெட்டி வாழைக்குலையை கொண்டு நீங்கள் பழுக்க வைக்கலாம். அதை தன்னுடைய நிலையிலேயே பழுக்க விட்டால் அந்த பழம் நன்றாக இருக்கும். அதை கொண்டு மண்ணுக்குள் தாட்டுவிட்டு புகை அடித்து அதை பழுக்க வைத்தால் அதே மஞ்சள் நிற பழம் வரும். ஆனால் அதனுடைய சுவையோ, அது இருக்கும் காலமோ மாறிவிடும். அது பழுதாக துவங்கிவிடும். வெகு சீக்கிரமாக தனியாக தானாகவே கனிந்த பழம் போல் இராது. ஆகவே அதை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறோம் என்று சொல்லுவோம். அதை நாங்கள் பழுக்க வைக்கின்றோம். எங்களுடைய முயற்சியா தானாகவே பழுக்கப்படவில்லை. ஆகவே இப்படியான உலகியலிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, அது தானாகவே இயல்பாகவே நடைபெறும். ஆனால் அதற்குரிய முயற்சிகள் தேவையே தவிர அதை நாங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்துவிடக்கூடாது. அதே போல்தான் பிள்ளைகள் வளர்த்தலிலும், பிள்ளைகளை கூட நாங்கள் கண்டிக்கலாம், ஆனால் வெகுவாக கண்டிக்கக்கூடாது. அன்பின் மூலமாக கண்டித்து, அறிவின் மூலமாக அவர்களுக்கு விடயங்களை கொடுத்து அவர்களை நல்ல பிள்ளைகளாக வளர்க்கலாம். ஆனால் அந்த நிலையை யோசித்து செய்பவர்கள் பெற்றோர்கள் குறைவு. அதற்குரிய காரணமே இன்னொரு கேள்வியில் வந்தது, ஏனென்று கேட்காமலேயே எங்களுடைய உலகியல் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு போகிறோம் ஐயா என்று கேட்டிருந்தார். அதுதான் காரணம். எல்லாவற்றையும் ஏன் என்னத்திற்கு என்ற கேள்வி ஆன்மாவை நோக்கி கேட்பது மாத்திரமல்ல, அதுதான் முக்கியமானது. உலகியலில் கூட ஒவ்வொரு செயலையும் நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் உங்களுடைய அறிவு பக்குவமாகும். ஆகவே தான் சொன்னேன், இன்று வந்த கேள்வி இந்த ஐந்து கேள்விகளிலேயும் சமரியாக எடுத்து பார்க்க போனால் பக்குவம் என்ற ஒரு சொல்லு இங்கு முக்கியமாக இருக்கின்றது. அதைவிட அறிவுத்திறன் என்பது முக்கியமாக கதைத்திருக்கின்றோம். அப்படி சில சில முக்கியமான சொற்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து வந்த சொற்களுக்கு இந்த ஐந்து கேள்விகள் மூலம் இன்று விடை கண்டிருக்கின்றோம் பாபாஜியின் அருளினால். பாபாஜிக்கு நன்றி சொல்லி இந்த கேள்வி பதில்களை இத்துடன் முடித்து உங்களுடைய கேள்வி பதில்களை எடுப்பதற்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
மனதோடு இன்றைய சத்சங்கம் கேள்வி பதில்களுக்குரியதாக அமைந்து சிறப்பாக இருந்தது. அதில் முதலாவது அன்பருடைய கேள்வி, மனமொழி மெய் செயலின் முக்கியத்துவம் பற்றி சிறப்பாக விளக்கப்பட்டதுடன் சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் கொண்டும் சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட மனமொழி மே மூன்று நிலைகளையும் சரியாக செய்யும் போது ஆனந்தமயமாக இருக்கும் என்பதை உணரலாம் என்று மிக சிறப்பாக முதலாவது என்னுடைய கல்விக்கு பதில் தரப்பட்டது. அடுத்து கிரியாயோகத்தை பற்றியது, அதற்கும் அவருடைய அறிவு திறனுக்கு ஏற்றபடி அமைந்துள்ளது. அதாவது எல்லா ஆன்மாக்களும் உணரும் தன்மை அவர்களின் முயற்சிக்கு ஏற்றபடிதான் அமையும் என்பதை பதிலாக அமைகின்றது. அடுத்து மூன்றாவது என்பருடைய கேள்வி, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் செய்யும் போது ஏன் என்று கேட்கின்றோம். அதற்கு ஏன் என்று கேட்கும் போதுதான் அது தெளிவு உண்டாகின்றது. ஏனெனில் நீங்கள் அகத்தை நோக்கி போகின்றீர்கள் என்பது தெளிவாகும், இதை உணரலாம். இது அதற்குரிய சிறந்த பதிலாக தெளிவாக தரப்பட்டது. அடுத்து நான்காவது கேள்வி, அக அளவு புற அளவை பற்றி சிறந்த என்பதற்குரிய விளக்கம். அதற்கு அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் என்ற பழமொழி எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும், சைவ சித்தாந்தத்தின்படி அகம் புறம் பற்றிய கருத்துக்களும் அதில் யோகியார் புறால பற்றிய கூறிய கருத்துக்களும் விளக்கங்களும் கூறப்பட்டது. அது மாத்திரமல்ல, பிராணாயாமத்தின் மூலமாக எல்லாவற்றையும் ஒவ்வாறு அந்த இதென்ற சிறந்த கருத்துக்கள் சிறப்பாக விளக்கப்பட்டது. இந்த கருத்துக்களில் இருந்து நாங்கள் அக அளவு புறாளுக்குரிய சிறந்த என்ற தெளிவு மிகவும் சிறப்பாக கிடைத்தது. இறுதியாக பக்குவப்பட வேண்டும் என்பதை பற்றிய விளக்கம், அதாவது அறிவித்ததை அறிவித்தவாறு அறிவதுதான் பக்குவம் என்ற கருத்து ஆணித்தரமாக எல்லோருக்கும் தெளிவாக விளக்கப்பட்டது, மிக சிறப்பாக இருந்தது. அது மாத்திரமல்ல, வினை பக்குவப்பட வேண்டும் என்றால் அந்த வினையை அனுபவிக்க வேண்டும் என்பது முக்கியம். பக்குவப்படும் நிலையை அடையும் போது உங்கள் அறிவுத்திறன் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் அதற்கு பதிலாக அமைந்தது. எனவே இன்றைய சசகம் அன்பர்களுடைய ஐந்து கேள்விகளுக்கு மிக சிறந்த தெளிவான விளக்கம் தரப்பட்டது. நன்றி. ஓம் கிரியா பபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி ரவணையா, உங்களுடைய கருத்து சுருக்கத்திற்கு அழகாக ஐந்து கேள்விகளையும் தொகுத்து கொடுத்தீர்கள். மறுமுறை அவர்கள் சிந்திப்பதற்கு நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமா.
ஓம் சிவாய நமா.
நல்ல ஒரு அருமையான சத்சங்கம். இன்றைய காலகட்டத்துல எல்லா உயிருக்கும் தேவையான ஒரு ஒரு சத்சங்கம். ஆனா எல்லா உயிருக்கும் தேவையான சத்சங்கமா இருந்தாலும் மனித உயிர் தான் இதை வந்து அறிய முடியும், மித்த உயிர் வந்து அறிய முடியாது. அது மனித உயிருக்கு வந்து அதுக்கா இது தேவைப்படும் ஒரு காலத்துல. அதனால இது இப்படி எனக்குடைய ஒரு மனதில் பட்ட ஒரு கருத்து. இது சைவ சித்தாந்தத்தையும் ஒரு பேராசி சொன்னார், எல்லா உயிருக்கும் தேவைப்படிய ஒரு கருத்து. ஏன்னா நீ உடைய காலகட்டம் அப்படி இருக்குது, எல்லாம் தலைகீழ மாறி போயிருக்கு. அதை விட்டு அதை நம்ம அதை நம்ம சரி பண்ண முடியாது, அது காலத்தினுடைய கட்டாயம். நம்ம சரி பண்ணுவோம் மெயின், அதுதான் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மள சரி பண்றதுக்கு தான் நம்ம இந்த யோகத்தை பயில்றோம். அந்த வகையில நம்மளுடைய கிரியா யோகமும் கிரியா யோக பயிற்சியும் அதே மாதிரி சைவ சித்தாந்த கருத்துக்களும் அருமையா அமைந்திருக்கு. இல்லறத்துல இருந்துகிட்டே ரொம்ப இலகுவா வாடுறதுக்கு வேண்டிய நிறைய வழிகளை சொல்லியிருக்கு. நம்ம அதை வந்து நிதானமா ஒத்துக்கிட்டு அதுல பயணிச்சா போதும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தெரியும், என்ன அது காரணம், அதையும் சைவ சித்தாந்த சொல்லலாம். பல நாளா ஒரு விஷயத்துல பழகின ஒரு மனசு திடீர்னு நல்ல பக்கம் திருப்பக்குள்ள அது ஏத்துக்காது. அத கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நம்ம அந்த வாழ்க்கைக்கு நம்ம கொண்டுட்டு வந்தா ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒரு விஷயம் நடத்திட்டு இருக்குது, பரம்பூரில் நடத்திட்டு இருக்கு, எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு, எல்லாரும் நம்ம வினையோட வந்திருக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வினைகள் இருக்குது என்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அடங்கிடுவோம் மனசு. அது தெரியாத வழி நம்மளால அடங்க முடியாது. குழந்தைகளுக்கும் அதுதான் தெரியாத விஷயம் என்னன்னா, இப்பத்திய காலகட்டங்களுக்கு அதுகளுக்கு மெயினா எடுத்து சொல்றதுக்கு கல்வித்துறையிலையும் கிடையாது, வீட்லயும் முடியல, தாய் தாக்குங்களால முடியல. ஏன்னா அதனுடைய வளரக்கூடிய விஷயங்கள் அப்படி வெளி விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா வெளியில அதிகமா நம்ம இது பண்ணணும். கிரியா யோகம் பயில்றவங்க அவங்கவுங்க குடும்பத்துக்குள்ள அவங்கள திணிக்காம இந்த கருத்துக்களை நல்லா அருமையா நீங்க எடுத்து சொல்லக்குள்ள கண்டிப்பா அது உங்களுக்கு போய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ரொம்ப எனக்கு அதுல ஒரு ஈடுபாடு, எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். நீங்க சத்சங்கத்துல அது ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் குடும்ப தலைவிகளும் நண்பர்களும் எல்லாரும் சேர்ந்து அவரவரால முடிஞ்ச அளவு, ஏன்னா இது வந்து கிரியாயோக சாதகர் சொல்லக்குள்ள அதுக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும். ஒரு தனி நபர் கேட்டுட்டு சொல்றதுக்கும் ஒரு கிரியாயோக சாதகர் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வகையில உங்களுக்கு அந்த வாய்ப்பை பாபாஜி கொடுத்துருக்கனால முடிஞ்ச அளவு தன்னுடைய குடும்பத்தையும் சரி பண்ணுங்க, உங்களை பக்கத்துல உள்ளவங்களையும் சரி பண்ணீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம், பக்கத்துல உள்ளவங்களும் நல்லா இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருந்தா அந்த ஊர் நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தா உலகமே நல்லா இருக்கும். பாபாஜி ரொம்ப பற்றற்ற மகிழ்ச்சி அடைவர். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமஹ.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமஹ. நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அற்புதமாக மேலும் சில ஓமானங்களை கொண்டு வந்து அதற்கு மேலாக பாபாஜி எவ்வளவு தூரம் இதை விரும்புகின்றார் என்று எங்களுடைய குருமார்கள் சொன்னதன் மூலம் அறிந்த அறிவிலிருந்தும் உங்களுடைய சொந்த அனுபவங்களிலிருந்தும் அதை நன்றாக பயந்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமஹ.